மார்க்சிஸ்ட் கட்சி உதயமான பொழுது. ஹர்கிசன் சிங் சுர்ஜித் மார்க்சியத்தை திரித்து முன்வைக்கும் திரிபுவாதத்திற்கு எதிரான 10 ஆண்டு கால போராட்டம் 1964 கல்கத்தாவில் நடைபெற்ற 7வது கட்சி மாநாட்டில் அதனிடமிருந்து மொத்தமாக பிரிந்து செல்வதில் முடிவடைந்தது. முதல் கட்டத்தில் 1964 ஏப்ரல் 11 அன்று ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கவுன்சிலிருந்து வெளியேறிய 32 உறுப்பினர்களின் அறிக்கை மிக முக்கியத்துவமுடையது. இந்த அறிக்கை இந்தியாவில் ஒரு வலுவான கம்யூனிஸ்ட் கட்சி உருவாவதற்கும் பெரும் தியாகங்களால் அது உருக்கு போல் வலுப்பெறவும் பங்களித்தது. ஒற்றுமைக்கான விவாதங்களில் அனைத்து பகுத்தறிவுள்ள முன்மொழிவுகளையும் நிராகரித்த அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டாங்கிய தலைமையிலான திரிபுவாதிகளுடன் ஏற்பட்ட கடைசி பிரிவை விளக்கும்போது அறிக்கை கூறுகிறது, 2 நாட்கள் சூழலை மீளாய்வு செய்யும் போது டாங்கியை பின்பற்றுவோரின் அணுகுமுறைக்கு எதிரான எங்களது போராட்டம் கட்சி விரோத குறுங்குழு முறைக்கும் திரிபுவாத அரசியல் வழிமுறைக்கும் எதிரான போராட்டம் என்ற ஒருமனதான முடிவுக்கு நாங்கள் வந்தோம். சில தத்துவார்த்த விஷயங்களில் எங்களுக்கிடையே எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதில்லை. ஆனால் தற்காலிகமாக ஏற்கப்பட்டுள்ள நகல் திட்டத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு நின்றோம். தத்துவார்த்த அரசியல் கேள்விகளில் மேற்கொண்டு கருத்து பரிமாற்றத்தை ஒட்டுமொத்த கட்சி உறுப்பினர்களையும் இந்த விவாதத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு ஊக்கமளிப்பதாக இருந்தது. 7வது மாநாட்டை நடத்த அழைப்பு விடுக்கவும் முந்தைய 10 ஆண்டுகளுக்கு நடந்த விவாதங்களின் அடிப்படையில் நகல் கட்சி திட்டத்தை நிறைவேற்றவும் தெனாலியில் நாங்கள் கூடினோம். 1964 கல்கத்தாவில் நடந்த கட்சியின் 7வது மாநாடு ஒன்றுபட்ட கட்சிக்குள் திரிபுவாதத்திற்கு எதிரான நமது போராட்டத்தின் முடிவை குறித்தது. அது திரிபுவாதத்திடமிருந்து ஒரு திட்டம் சார்ந்த ஸ்தாபன தத்துவார்த்த உடைப்பை குறித்தது. அதனுடன் நீண்ட கால உத்தியில் ஒட்டுமொத்த வரையறையும் சேர்ந்தது. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாற்றில் கட்சியின் 7வது மாநாடு நிச்சயமாக ஒரு திருப்புமுனை. அது ஒரு புதிய கட்சி திட்டத்தையும் கடமைகள் குறித்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியது. அதில் இந்திய புரட்சியில் நீண்ட கால உத்தியும் உடனடி உத்தியும் தீர்மானிக்கப்பட்டு விரிவாக விளக்கப்பட்டிருந்தன. இந்திய நிலைமை குறித்த அனைத்து திரிபுவாத உருவாக்கங்களையும் அது நிராகரித்து நாட்டின் வர்க்க குணாம்சத்தை சரியான முறையில் நிர்ணயித்து பெருமுதலாளிகளால் தலைமை தாங்கப்படும் பூஷ்வா நில பிரபுத்துவ வர்க்கம் என வரையறை செய்து விளக்கியது. இந்திய அரசு தேசிய முதலாளிகளால் தலைமை தாங்கப்படுவது, எனவே அதை ஆதரிக்க வேண்டுமென்ற அன்றைய சோவியத் ஒன்றிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாட்டை அது நிராகரித்தது. அதே நேரத்தில் கட்சி மாநாடு சீன கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருந்த நிலைப்பாட்டையும் ஏற்கவில்லை. ஜவஹர்லால் நேருவால் தலைமை தாங்கப்படும் அரசு ஒரு பொம்மை அரசு, தரகு முதலாளித்துவத்தின் பிரதிநிதி என்ற நிலைப்பாடு ஏற்கப்படவில்லை. அணிசேரா கொள்கையில் முன்னணியில் அது இருந்த நிலையில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்துள்ளது என்ற நிலைப்பாட்டையும் கட்சியானது ஏற்கவில்லை. ஒரு மார்க்சிய லெனினிய பாதைக்கான நமது கட்சியின் போராட்டம் மிகவும் தீவிரமான கடினமான சூழலில் நடத்தப்பட்டது. 1962 இந்திய சீன போரின் போது ஒன்றுபட்ட கட்சியின் நமது தலைவர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறை வைக்கப்பட்டனர். இது வர்க்க கூட்டணி என்ற பாதையை ஆதரித்தோருக்கு கடவுளே அளித்த வாய்ப்பாகிவிட்டது. அவர்கள் புதிய சூழலில் தேசிய கவுன்சிலில் பெரும்பான்மை பெற்றுவிட்டனர். அவர்கள் இந்த வாய்ப்பை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒற்றுமை என்ற திரிபுவாத பாதையை எதிர்த்தவர்களுக்கு எதிராக அரசியல் ஸ்தாபன தாக்குதலை தொடுக்க பயன்படுத்தி கொண்டனர். மொத்தத்தில் 7வது மாநாடு 1951 நீண்ட கால உத்தி பாதையை ஏற்றதுடன் ஒரு புரட்சிகர கட்சிக்கு தேவையான சில மாற்றங்களையும் அமைப்பு சட்டத்தில் செய்தது. 7வது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட கட்சியின் நீண்ட கால உத்திக்கான பாதைக்கான தீர்மானம் அந்த சூழலில் இயக்கத்தை வளர்த்தெடுக்க சரியான திசையை அளித்தது. தொழிற்சங்க இயக்கம், விவசாயிகள் இயக்கம் மற்றும் கட்சி ஸ்தாபனங்களில் நிலவிய பலவீனங்களை விரைவில் அகற்றுமாறும் அனைத்து வகையிலும் ஒரு கட்சி உணர்வை ஊட்டுமாறும் அது உத்தரவிட்டது. ஒரு உண்மையான புரட்சிகர கட்சியை வளர்த்தெடுக்க தீர்மானமான ஒரு எச்சரிக்கையை விடுத்தது. மார்க்சிய லெனினியத்தின் மதசார்பற்ற அடித்தளத்தை தொடக்கமாக வளர்ப்பதாக தலைவராக வெகுஜன இயக்கங்களுக்கும் போராட்டங்களுக்கும் மாற்றி கட்சியை வளர்க்காமல் இந்த பணிகளை நிறைவேற்ற முடியாது. நமது செயல்பாடு அடிப்படை வர்க்கங்களின் பிரச்சினைகளை முன்னெடுத்து செல்வதாக இருக்க வேண்டும். அது மட்டுமே ஒட்டுமொத்த கட்சியையும் புத்துயிரூட்டும் இணைப்பை ஏற்படுத்த முடியும். கட்சிக்குள் திரிபுவாதத்திற்கு எதிரான போராட்டம் திட்டமுறையில் நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் குறுங்குழுவாத வெளிப்பாடுகளுக்கு எதிராக கட்சி விழிப்புடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்துக்காக மத்திய குழு கட்சிக்குள் இவற்றின் வெளிப்பாடுகள், அவற்றின் அரசியல் தத்துவார்த்த வேர்கள், திரிபுவாதத்திற்கு எதிரான போராட்டத்தின் பலவீனங்கள் ஆகியவற்றை விளக்கும் ஒரு ஆவணத்தை தயாரிக்க வேண்டும். ஒட்டுமொத்த கட்சிக்கும் கற்பிக்க வேண்டும். கட்சி மூல புத்தகங்களை படிப்பதை ஏற்பாடு செய்து ஊக்குவிப்பதுடன் நமது நாடு மற்றும் இயக்கத்தின் சரியான பிரச்சனைகளை திட்டமிட்ட முறையில் ஆய்வு செய்து அவற்றை மாற்றிட மார்க்சிய கோட்பாடை பயன்படுத்த கற்க வேண்டும். இந்த விஷயத்தில் எங்கல்ஸின் வலியுறுத்தலை நினைவில் கொள்ளலாம். ஜெர்மனியில் விவசாயிகள் போராட்டம் என்ற புத்தகத்தின் முன்னுரையில் அவர் வர்க்க போராட்டம் மூன்று வகைகளில் நடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டுகிறார். அவை தத்துவார்த்த, அரசியல், நடைமுறை பொருளாதார வழிமுறைகளாகும். இவற்றில் அவர் சரியான போராட்டங்களின் முக்கியத்துவத்தை அழுத்தமாக கூறினார். அதில்தான் இயக்கத்தின் வலுவும் வெல்ல முடியாத தன்மையும் அடங்கியுள்ளன. 7வது மாநாடு கட்சியின் உருவாக்கத்திலிருந்து மிகவும் முக்கியமான, தீர்மானகரமான கட்சி மாநாடாக நிலைத்துள்ளது. மார்க்சிய லெனினியத்தை மிக சரியாக புதிய புதிய சூழ்நிலைகளில் எப்படி செயல்படுத்துவது என்பதை நாம் அதிகமாக கற்க வேண்டியுள்ளது. இந்த தொகுதியில் 7வது மாநாட்டின் உறுதிப்பாடு இந்த விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க ஆவணங்கள் முதல் பாகத்திற்கு எழுதிய முன்னுரை.